அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் நிலையில் அது குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்றும் அதன் மூலம் வாக்களிப்பு முறைகளில் முக்கிய சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உயிரிழந்தவர்கள் பெயரிலும் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக வாக்களிக்க இயலாதவர்களும் வாக்களித்திருப்பது குறித்து விசாரணையில் கவனம் செலுத்தப்படும் என்று தனது ட்விட்டர் பதிவில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே குடியேறிகளை கட்டுப்படுத்தல், முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்பட சில முக்கிய முடிவுகளை இன்று ட்ரம்ப் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வளரும் நாடுகளில் கருக்கலைப்புக்கு உதவும் அறக்கட்டளைகளுக்கு அமெரிக்கா நிதியுதவி அளிப்பதை தடை செய்து அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கு எதிர் நடவடிக்கையாக சர்வதேச நிதி உருவாக்கப்படும் என்று நெதர்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது. பெண்களின் நலனை குறைத்து மதிப்பிடுவதற்காக அதிபர் ட்ரம்ப்பின் முடிவை அனுமதிக்க முடியாது என்று நெதர்லாந்து மேம்பாட்டு அமைச்சர் லிலியன் ப்ளூமேன் தெரிவித்துள்ளார். கருக்கலைப்புக்கான நிதியுதவியை நிறுத்துவதால் கருக்கலைப்பு குறைந்துவிடாது என்றும் ஆபத்தான கருக்கலைப்புகளை அதிகரிக்கச் செய்து அது தொடர்பான உயிரிழப்புகளை அதிகரிக்கச் செய்யும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
சோமாலியாவின் தலைநகரான மொகதீசுவில் தீவிரவாதியின் தாக்குதலுக்கு உள்ளான ஒரு ஹோட்டலில் 28 சடலங்களை இருந்ததாக தாங்கள் கணக்கிட்டதாக ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். டாயா ஹோட்டலில் நடந்த 2 குண்டுவெடிப்புகளில் 7 செய்தியாளர்கள் உள்பட 43 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் உயிர் பிழைத்த குர்ரே என்ற செய்தியாளர் இது குறித்து கூறுகையில், நானும் மற்ற பத்திரிகையாளர்களும் இது குறித்து செய்தி சேகரிக்க சென்றோம். அங்கு குழப்பமான காட்சியை தென்பட்டது என்றார். இதற்கிடையே தாங்கள்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்லாமிய தீவிரவாத இயக்கமான அல் ஷபாப் தெரிவித்துள்ளது. இந்த வாரம் கஜகிஸ்தானில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு ஒரு கிளர்ச்சி குழுவின் வசமிருந்த பிரதேசத்தை முன்பு நுஸ்ரா முன்னணி என்று அழைக்கப்பட்ட ஜிஹாதி குழு கைப்பற்றியுள்ளதாக சிரியாவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவித்துள்ளன. அல் கைதா அமைப்பின் அதிகார கூட்டாளியாக திகழ்ந்த ஃபதே அல் ஷாம் என்ற இந்த அமைப்பு சிரியா இராணுவத்தின் ஒரு பிரிவாக இருந்த ஜெய்ஸ் அல் முஹாஜிதீன் என்று அறியப்படும் அமைப்பை நொறுக்கியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. சிரியாவின் வடமேற்கு பிராந்தியமான இட்லிப் பிராந்தியத்தில் உள்ள மற்ற கிளர்ச்சி குழுக்களுக்கு எதிராக ஃபதே அல் ஷாம் தாக்குதல் நடத்தி வருகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
தனது நாட்டு சக வீரரான நெஸ்டா கார்ட்டர் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை பயன்படுத்தியுள்ளதாக பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளதால் தனது 9 ஒலிம்பிக் தங்கப்பதக்கங்களில் ஒன்றை ஜமைக்காவின் தடகள வீரர் உசைன் போல்ட் திருப்பியளிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2008 ஆண்டில் பெய்ஜிங்கில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் பெற்ற ஜமைக்காவின் ஆண்கள் 4x100 meter ரிலே ஓட்டப்பந்தய அணியில் கார்ட்டர் இடம்பெற்றார். கடந்த ஆண்டு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி மறுபடியும் சோதனை செய்த 454 ஊக்கமருந்து மாதிரி சோதனைகளில் கார்ட்டரின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரியும் சோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனையில் தடை செய்யப்பட்ட பொருளான மெத்தில் ஹெக்ஸா நெமினேன் என்ற வேதிப்பொருளை அவர் பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது. 2013 பிறகு முதல் முறையாக அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் உள்பட 7 சிறைக்கைதிகளுக்கு குவைத் மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது. மத்திய சிறைச்சாலையில் அவர்கள் தூக்கிலிடப்படுவதை குவைத் அரசு செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
குடியேறிகள் அதிக அளவு வருவதை சமாளிக்க சில நாடுகள் நடைமுறைப்படுத்தியுள்ள தற்காலிக எல்லை கட்டுப்பாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய ஆணையம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அடுத்த மாதம் முடிவடையும் போது இந்த கட்டுப்பாடுகளை அந்தந்த நாடுகள் கடைபிடிப்பதை இன்னும் 3 மாதங்கள் அதிகரிக்க இந்த ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. இந்த கால நீட்டிப்பு ஆஸ்திரியா, ஜெர்மனி, டென்மார்க் மற்றும் ஸ்வீடனுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினராக இல்லாமல் ஆனால் செங்கன் மண்டலத்தில் வருகின்ற நார்வேக்கும் பொருந்தும்.
கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.